இன்னைக்கு ஆண்டவருடைய பந்தைக்கு நம்ம ஆயத்தமாக பாடத்தை படிக்க போறோம். இது ஒரு இந்த பந்தியே ஒரு ஒரு சாமன் மாதிரி, ஒரு பிரசங்கம், ஒரு மெசேஜ் எல்லாருக்கும். இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மேல தேவ கோபம் இருந்துச்சு, தேவ கோபம். அதனால தான் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறார். அது நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இல்லைங்களா. நம்ம பண்ண தப்புங்க, கொஞ்ச நேரம் அமைதியெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க செஞ்ச தப்புங்களெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதுவே சொல்லும், உன்னை நரகத்துல தான் போடணும், அதுக்கு தான் நீ தயார் லாயக் இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்த நம்ம மனசாட்சிக்கே தெரியும். இந்த மனசாட்சி இன்னமும் என்ன சொல்லுது, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போது. ஒவ்வொரு தடவையும் அந்த மனசாட்சி வருத்தப்படும் போது, வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது அது என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி நீ நிற்க போற, ஒரு நாள் நீ செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுக்காம விடமாட்டார். இந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது. அது வந்து அந்த மனசாட்சி நேரடியாக சொல்லலாம், பல விதத்தில் சொல்லுது இல்லைங்களா. குற்றப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த மனசாட்சியை அடக்கத்தான், அதனோட சத்தத்தை அடக்கிறதான் போதையில் குடியில் பல விதமான காரியங்களில் அவன் போறது. ஆனால் தேவ கோபம் நம்ம மேலே இருக்கு. அந்த கோபத்தை நீக்கணும்னா ரத்தம் சிந்தணும் இல்லைங்களா. ரத்த சிந்துதல் இருக்கணும். அந்த கோபத்தை நீக்கணும்னா ஒரு பலி கொடுக்கணும், அது பரிபூர்ண பலியாக இருக்கணும் இல்லைங்களா. நீங்களும் நானும் பரிபூர்ணமா, கொஞ்சம் கூட இல்லை இல்லைங்களா. சுத்த பாவமே செய்யாத ஒரு பலியை கொடுத்தா தான் அந்த கோபம் நீக்கப்படும். அதனால மனிதர்களால் யாருமே முடியாததுனால தெய்வமே தான் மனிதனாக வந்தார். மாம்சத்தில் சரீரத்தில் வந்து அவர் பரிபூர்ண ஒரு பாவமும் செய்யாமல், ஒரு தப்பும் செய்யாமல் அந்நியாயமாக பலியாய் மரித்தார். அவருடைய பலினால நம்ம அவரை யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ, இந்த அப்போ வந்து அவருடைய பாடி, இந்த பாடிக்கு அடையாளமா இருக்குது. அந்த பிக்கப்படும் போது அவர் பாடி பிக்கப்பட்டுச்சு சிலுவையில், அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் அது சிந்தப்பட்டது சிலுவையில். யாரெல்லாம் அந்த சரீரத்திலையும் அவருடைய வழியிலையும் அவருடைய ரத்தத்துல நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க தலைமையிலேருந்து தேவ கோபம் நீங்கிடுது. அதான் மெசேஜ், அதான் மெசேஜை நம்ம அறிவிக்கிறோம். அந்த மெசேஜ் அறிவிக்கும் போது இந்த கம்யூனியன்ல வந்து நம்ம தேவனுடைய மக்களாக, ஆண்டவரை நம்பி தேவ கோபம் நீக்கிற மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக இதுல பங்கு பெற வருகிறோம். இதுல வந்து இத ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆசீர்வாதமாக எப்போ இருக்கும்னா, ஆண்டவர் சொல்ற மாதிரி எடுக்கும்போது தான் இருக்கும். அதே ஆண்டவர் சொல்லாத மாதிரி நம்ம செய்ய பார்த்தோம்னா என்ன அடிக்கும், என்ன ஆகும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா, அந்த மேன்யூவல் எலக்ட்ரிக்கலாக வாங்குறோன்னா அந்த மேன்யூவல் சொல்கிறவங்க மாதிரி தான் கேட்கணும். அப்போ தான் அது நல்லா நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வேற எங்கேயோ கை வச்சு இது அடிச்சோன்னா கரண்ட் அடிக்கும், கரண்ட் அடிச்சு உயிரே கூட போயிடலாம். அதே மாதிரி தான் இது நம்ம விளையாடக்கூடாது. பழைய பாடலெல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து செத்துருக்காங்க ஆண்டவருடைய விஷயங்களில். இங்கே நேரடியாக உழுவுறதில்ல, அதனால நமக்கு கொஞ்சம் துணிச்சல் வருது. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் பயங்கர தண்டனை ஆண்டவர் தண்டிப்பார். இந்த கம்யூனியன் ஒரு கிருபையின் சாதனமாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சில கட்டளைகள் இப்படித்தான் இதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். என்ன, அவருடைய விசுவாசிகளாக இருக்கணும், அதில் தான் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சர்ச்சில் மெம்பராக இல்லாமல் இருக்கிறவங்களை கொடுக்கறதில்ல. மற்ற சர்ச்சிலேருந்து வர்றவங்கள அவங்க வேறு சர்ச்சில் மெம்பராக இருந்து எதுக்காவது காரணத்துக்கு வந்துட்டு தான் கொடுக்குறோம். இல்லை மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறோம், நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம மெம்பர்ஸாக எடுக்கும்போது அந்த மூணு கட்டளைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நீங்கள் படிச்சிங்கன்னா மூணு காரியத்தில் செய்யணும். எப்படி இதை எடுக்கணும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், தன்னைத்தானே சோதித்தறிந்து இதை செய்யணும். மூணாவது அறிக்கை, என்னை அறிக்கையிடும்படிக்கு இதை செய்யணும். இதுதான் மூணு காரியம் இல்லைங்களா. முதலாவது என்னை நினைவு கூறும்படி, அதை நம்ம பார்த்துருக்குறோம், அதில் ஒரு சீரீஸ் படிச்சுட்டு வரோம். தன்னைத்தானே சோதித்தறியணும், தன்னைத்தானே சோதித்தறியணும், அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். தன்னைத்தானே சோதித்தறியது நம்ம பிடிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம சோதித்தறிவோம், மற்றவங்களெல்லாம் சோதிப்போம், நம்மளை நம்ம சோதிக்கிறது இல்லை. நான் இப்பேற்பட்டவன், தன் த நாலேஜ் ஆஃப் செல்ஃப், நம்மளை நம்ம சோதிக்கிறது இல்லை. நம்ம சோதிக்கிறது ரொம்ப அவசியம். அது ரெண்டு தலைப்புல நம்ம போன வாட்டி ஆரம்பித்தோம், போன மாதம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன் நம்மளை சோதிக்கணும்னா, கடவுளுடைய ஜனங்களாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை நமக்கு என்ன இருக்கணும்னா, எந்த விதத்திலையும் எந்த பாவமும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து போகிற பாவம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன், அது ஆண்டவரை அவமதிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ஆத்மாக்கு மிகுந்த தீங்கையும் ஆபத்தும் உருவாக்கு, பெரிய ஆபத்து கொண்டு வரும், நம்மளால உணர முடியாத ஆபத்து. அதுக்கப்புறம் ஐயோ குயோ தலைமையில எல்லாம் கை வச்சுக்கிட்டு சீர்கெட்டு போற அளவுக்கு வாழ்க்கையில, தண்டனை எல்லாம் வாங்கும்படிக்கு வாழ்க்கையில பெரிய ஆபத்தை கொண்டு வந்தான். ஆனால் நினைச்சு பார்க்க முடியாத ஆபத்து, பகிரங்கமான விஷயங்கள் அது ஆயிரும். ஆண்டவர் ரொம்ப தண்டிப்பார். தாவீத் எப்படி தண்டிக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அது அது அதுதான் பெரிய கவலையா இருக்கு. அதனால தான் அதெல்லாம் உணர்ந்து தாவீது ஜெபம் பண்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், தீமையான வழி என்னில் இருந்தா என்றால் அதை எனக்கு காண்பித்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஏன் இன்னைக்கு நீ உணராம இருக்கலாம், இந்த பாவம் உன்னை என்ன பண்ணுது பார், உன் குடும்பத்தை என்ன பண்ணுது பார், யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைச்சிருக்கலாம். அதை நம்ம விடக்கூடாது, அதான் பெரிய கவலையா இருக்கணும். ரெண்டாவதாக ஏன் சுய தற்சோதனை, எப்படி பாவம் தொடர்ந்து போகாம இருக்கிறது பார்த்துக்கிறது, அதுக்கு தான் சுய தற்சோதனை வேணும். நீ சோதிக்கலன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவதாக அநேக விசுவாசிகள் அந்த பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஏன் பாவத்தின் வஞ்சனை, பாவம் நமக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்கு, ரொம்ப மோசம், இதனால அழிவு வரும், இதனால இது பெரிய தீங்கு, ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு இருந்தாலும் அந்த பாவம் ஆரம்பத்தில் நம்மளை சோதிச்சு என்ன பண்ணுது, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்ம சித்தத்தை கவர்ந்து கொள்ளுது. இன்னொரு வாட்டி செய், இன்னொரு வாட்டி செய், இன்னொரு வாட்டி செய்யின்னு நம்ம சித்தத்தை அது பக்கம் இழுக்குது. நம்ம இதயம் போயிடுச்சு, சித்தமும் போயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்ம மைண்டை யோசிக்க ஆரம்பிக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா, இதில் என்ன தப்பு, எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும், நமக்கும் இருக்குது, இது நல்லா, அது பைபிள் சொல்லுது தான், ஆனால் இது பரவாயில்ல, ஆண்டவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு நம்ம மூளையை கெடுத்து விட்டுருது. ஆனால் அதே பாவம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் ஊட்டுறது, அதனால நம்ம வாழ்க்கையை தண்டிச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம ஜபத்தை கேட்காம இருக்கலாம், வாழ்க்கை அழிவே வரப்போகுதுன்றத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அதனால பரவாயில்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். அதான் இதனாலதான் ஏன் சுயத்தச்சோதனை, நம்ம வஞ்ச பாவத்தின் வஞ்சனைனால நமக்கு சுயத்தச்சோதனை வேணும். ஒருத்தர் நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னா நம்ம வஞ்சிக்காதபடி எப்படிங்க இருக்க முடியும்? ஒருத்தர் வந்து கோல்டு தரான், இவ்வளவு பெரிய கோல்டு, இது பாருங்க கோல்டு, 2 கேஜி கோல்டு இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்தான்னா நம்ம அவனால் ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த கோல்டு சோதிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அவன் உண்மையை சொல்கிறானா இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னா நம்ம நம்மளை சோதிச்சு பார்க்கணும். சுய வஞ்சனையில் நாம் இருக்கக்கூடாதுன்னா சுயத்தை சோதனை இருக்கணும், இல்லைன்னா சுய வஞ்சனையிலேயே வாழ்ந்து. ஏன்னா ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் நரகத்தில் குயோ மையோன்னு கத்துறாங்க, இந்த வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவோன்னு சொல்லி வாழ்ந்துட்டாங்க, நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி வாழ்ந்துட்டாங்க. ஏன் அவங்க பிளவு விட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் அவங்க வாழ்க்கையில் அவங்கள சோதிச்சு பார்த்ததே ஒரு நாள் ஆயுசெல்லாம் வாழ்ந்து அவங்கள சோதிச்சு மற்றவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்கள பார்த்ததே இல்லை. அதனால தான் ஆயுசே முடிஞ்சு போச்சு, நரகத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அது பெரிய அது செய்யாமல் இருக்கிறது ரொம்ப, அதனால தான் கம்யூனியன் எடுக்க வரும்போதாவது உன்னை நீ சோதிச்சுப்பார் அப்படின்றார் ஆண்டவர் சரிங்களா. நம்மளை சோதிச்சுப்பார் தாவீதும் அதுக்காக தான் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஒரு பாவங்கள் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம், அழிச்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன செய்யுதுன்னு எனக்கு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தெய்வீக வெளிச்சத்தோடு அது பார்க்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நான் உணர முடியும். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், பாவத்தின் வஞ்சனையில் குருடாக்கப்பட்டவன் நான், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஆகவே சுயத்தச்சோதனை அவசியம். அதை எப்படி பண்ணணும்? ஒரு நம்ம வீட்டில் ஒரு பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னா எப்படி தேடுவோம் அதை? ஒரு பாம்பு நுழைஞ்சிச்சு பெரிய அது இருந்துட்டு போகுது, கூட எத்தனையோ எலி இருக்குது, பாம்பு இருக்குதுன்னு இருப்போமா? நோ, ஏன் விஷத்தை கக்குச்சுன்னா அவ்வளோதான், விஷம் ஏறிடமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பெட்டு கிட்டு சோஃபாலாம் உருட்டி அதை தேட மாட்டோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்குதா பாம்பு இருக்குதான்னு தோதிச்சு பார்க்கலன்னா நம்ம விஷம் ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ள விஷம் ஏறிக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியுறதில்ல, அது பாம்பு போகிற மாதிரி தேடணும், இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் சுயத்தச்சோதனை அவசியம், அது இல்லாமல் நம்ம இம்ப்ரூவே ஆக முடியாது. அதனால சுயத்தச்சோதனை ஏன் பண்ணணும், நம்ம ரெண்டு தலைப்புல பார்த்தோம், ஏன் சுயத்தச்சோதனை பண்ணோம், இவ்வளோ போன வாரம் நம்ம சொன்ன முழு பிரசங்கமும் அதான், அதனோட அவசியம், எப்படி சுயத்தச்சோதனை பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணணும், என்ன சோதிக்கணும்ன்றீங்களே, நான் எப்படி சோதிக்கிறது, இன்னைக்கு சில ப்ராக்டிக்கல் ஏரியாஸை பற்றி நான் சுயத்தச்சோதனை சொல்ல போகிறேன். சில பேருக்கு இருந்தால் என்ன சில்லியாக இருக்குதே இது, ஏதாவது சின்ன விஷயமா இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு வருத்தம் வர மாதிரி இருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் உங்களுக்கு சில்லியாக இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றது விஷயம் இல்லை, ஆண்டவர் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாருன்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கத்தினால உங்களுக்கு பயன் வரும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு இல்லை, அந்த விஷயத்தை ஆண்டவர் எப்படி பார்க்குறார், அப்படி தான் சுயத்த சோதனை பண்ண முடியும். பாருங்களேன், ஆண்டவர் எப்படி பார்க்குறார், நீங்கள் எப்படி பார்க்கறது இல்லை. பாருங்களேன், அதனால தான் ஆனஸ்டாக சீரியஸாக என்ன தச்சோதனை பண்ணோம், தாவீது ஜெபம் பண்ணுற மாதிரி உண்மையான ஆனஸ்டாக பண்ணோம். நிறைய பேர் விரும்புறது இல்லை தெரியுமா, அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நம்ம நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு கண்ணாடியில் நம்மளை பற்றி எல்லாம் மனுஷன் பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டான். ஏன், அதுக்குள்ள தற்கொலை கூட பண்ணிக்குவான். நியாய தீர்ப்பில் அதான் காட்டுவார் ஆண்டவர், நீ எப்பேற்பட்டவன் பார் அப்படின்னு உரிச்சு காட்டுவார் எல்லாருக்கும் முன்னாடி வீடியோவில் போட்டு, இதான் நீ அப்படின்னு காட்டுவார். அதை நம்ம பண்றதுக்கு அதான் இந்த பகுதி என்ன சொல்லுது, நம்மளே நாமே நியாயம் தீர்த்தால் நான் தச்சோதித்தால் நான் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு கம்யூனியன் டைம்ல உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்யூனியன் நீங்க எடுக்க போகும்போது கடால்னு ஜட்ஜ்மெண்ட், எக்கால சத்தம் மோதி ஆண்டவர் வந்துட்டார், அப்போனா எப்படி உங்களை பார்ப்பீங்க, என்ன ஆனஸ்டா உங்களை தச்சோதித்து பார்ப்பீங்க, அந்த மாதிரி பார்த்தா தான் ஆனஸ்டா பார்க்க முடியும். இதெல்லாம் சில்லி, இதெல்லாம் அப்படி பார்த்தா ஆனஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே ஆனஸ்டி அப்படி பார்க்கணும். ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் அக்ரி பண்ணுவோம். சரி, மூணு ஏரியாவில் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். மூணு ஏரியாவில் நம்ம வாழ்க்கையில் சர்ப்பங்கள் இருக்கிறதா, நம்ம மேலே விஷம் ஏறிக்கிட்டு இருக்கா, இந்த மூணு ஏரியாவில் எந்த மூணு ஏரியா, நம்ம ரகசிய வாழ்க்கை, தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை, ரெண்டாவதாக நம்ம சப வாழ்க்கையும் ஓய்வு நாளும், மூன்றாவதாக நம்ம குடும்ப வாழ்க்கை. இந்த மூணு ஏரியாஸில் நம்ம இந்த மாதிரி நிறைய நீங்கள் இன்னொரு லிஸ்ட்டு போடலாம், வேலை வாழ்க்கை அந்த வேலையில் பரிசோதித்து பார்க்கலாம். ஆனால் இந்த மூணு ஏரியா நமக்கு இருக்கிற டைமுக்கு இது மூணு பார்ப்போம். முதலாவது நம்மளுடைய ரகசிய வாழ்க்கை, நம்முடைய ரகசிய வாழ்க்கை, நம்ம பர்சனல் ரகசிய வாழ்க்கை அது எப்படி இருக்குது அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்படி இருக்கும் உங்கள் ரகசியம், நம்ம அதான பேசிக்குவோம், எப்படிப்பா இருக்குது ஸ்பிரிச்சுவல் லைஃப், எப்படி போகுது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா என்ன பதில் உங்களுக்கு வரும்னு யோசிச்சு பாருங்கள். தனிப்பட்ட விதத்தில் ஹவு இஸ் யர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப், ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கு. யாருமே எந்த மனிதர்களும் உங்களை பார்க்காத நேரத்தில், எந்த கண்ணும் உங்களை பார்க்காத நேரத்தில், ரெண்டே ரெண்டு சாட்சி இருக்கிற நேரத்தில், ஒன்று உங்கள் மனசாட்சி, இன்னொன்று தெய்வ சாட்சி, இந்த ரெண்டு மாத்திரம் பார்க்குற நேரத்தில் நீ எப்படி இருக்கிற, அதுதான் நீ. இங்கெல்லாம் சர்ச்சுக்கு போட்டு நல்லா விசுவாசி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நீ வந்துடலாம், பவுடர்லாம் போட்டுன்னு, வெளியில் மனுஷர்களுக்கு முன்னாடி ஒழுங்காக நடக்கலாம், குடும்பத்துக்கு முன்னாடியோ, உன் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு முன்னாடியோ நீ பெருசாக நடக்கலாம், யாருமே பார்க்காத நேரத்தில் நீ எப்படி இருக்கிற, அதுதான் நீ, அதுதான் நீ. யோசிச்சு பாருங்க, அப்போ எப்படி இருக்கும், அதான் நம்மளுடைய ரகசிய வாழ்க்கை, பர்சனல் சீக்ரெட் லைஃப். அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம், அந்த இடத்துல என்ன செய்யறோம், என்ன செய்ய தவறுறோம், அதை பத்தி பார்த்தா போதும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம குடும்ப வாழ்க்கை, சப வாழ்க்கை எல்லாமே. உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துரு, அதுலேருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். உன் ரகசிய நேரத்தில் நீ எப்படி இருக்கிறியோ அது அடிப்படையில் தான் உன் குடும்ப வாழ்க்கை, சப வாழ்க்கை, உன் ஸ்பிரிச்சு எல்லாமே அதில் தான் இருக்கு. அதான் வேர், அதான் வேர். எப்படி இருக்கிற அந்த நேரத்தில் சென்ஸ் ஆஃப் கமிஷன், சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் இருக்கு, செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம செய்யற பாவங்கள், செய்யற காரியம், என்ன ரகசிய பாவங்களை அந்த நேரத்தில் செய்யறோம், யாருமே நம்மளை பார்க்கல, எந்த உலக கண்ணும் நம்ம மேலே இல்லை, கடவுள் எல்லாம் பார்க்கிற தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்தில் இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு, ஆண்டவர் தடை செய்த கனிகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, மாம்சத்தை போஷித்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அழிவு உங்களுக்கு வரப்போகுது, கூடிய சீக்கிரம் கோபாக்கின உங்கள் தலை மேலே வரப்போகுது, அழிவு வரப்போகுது. அந்த சர்ப்பம், உடுருகிற சர்ப்பம் ரகசிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு உடனே விழுந்துறது இல்லை, முதல்ல உள்ள செதில் பிடிச்சி வீக் ஆகி தான் அதுக்கப்புறம் உழுவுறது. அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் சாத்தான் நம்மளை வீக்காக்குறது, உள்ள வீக்காக்கி வீக்காக்கி ரகசிய வாழ்க்கையில வீக்காக்குனா போதும், எல்லாம் வீக்கா போயிடும். டம்முன்னு பிரிட்ஜு உழுவணும், என்னைக்கு உழுவ போகுதுன்னு தெரியல. பெரிய அழிவு, பகிரங்கமான அழிவர். யூரா நினைச்ச பார்க்கலையே, நல்ல பிரதர்னு நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சு அவர் வாழ்க்கை, சால்வ் பண்ண முடியாத நிலைக்கு போயிட்டாரு. ரொம்ப பயங்கரமா போயிரு. அது காரணம், யாருமே திடீர்னு மரத்துல இருந்து கீழே உழுவுறது இல்லைங்க. உழுந்துருவாங்களா, மரத்துல ஏறணும், ஏறி அங்க இங்க நகர்த்துக்கிட்டு இருந்தா தான் மரத்துல இருந்து உழுவ முடியும். டக்குன்னு யாராவது மரத்துல இருந்து உழுந்துருவாங்களா? இல்ல, நீ ஏறி இருக்கிற, யாருக்கும் தெரியாம ஏறி இருக்கிற, அங்க இங்க நகர்ந்துகிட்டு இருக்கிற, அங்க விளையாடி இருக்கிற, தம்முன்னு உழுந்த தடன்னு நடக்காது. ரகசிய பாவ வாழ்க்கையில் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் தடை பண்ண காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? உங்களை நீங்கள் தச்சோதித்து பாருங்க. அப்படிப்பட்ட உங்க கம்யூனியன்ல வந்து எடுக்கலாமா? எடுத்து அதுல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமா? தண்டனை தான் கிடைக்கும், தண்டனை தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த விதத்துலயாவது ஒருவேளை அது பெருசா ஆகாம கண்ட்ரோலா நீங்க இருந்திருக்கலாம், ஆனா அது பயங்கர தீங்கு, உங்க ஆபத்தை ஏற்படுத்துது. வேதம் அதுக்கு சிம்பிள் ஆன்சர் என்ன கொடுக்குது? அந்த மாதிரி ரகசிய பாவங்களை என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, கொஞ்சம் அடி, அதெல்லாம் சொல்லலை. கொல்லு, கில், உன் பாவத்தை நீ கொல்லு, இல்ல உன்னை அது கொல்ல கொல்ல போகுது, உன்னை அது கொண்டுடும். அதை நீ கொல்லலாம், அது உன்னை கொல்ல போகுது இல்லைங்களா? அது கொல்லு. நூறு வழிகள் இருக்கு பாவத்தை கொள்றதுக்கு, வேற பல வழிகள் சொல்லுது. ஆனா ரொம்ப டாப் மோஸ்ட் வழி என்ன தெரியுமா? ஒரு ரகசிய பாவ வாழ்க்கை இருக்க கூடாதுன்னா ரகசிய ஜப வாழ்க்கைய நம்ம கற்றுக்கணும். எவனுக்கு ஒரு ரகசிய ஜப வாழ்க்கை இருக்கோ அவனுக்கு ரகசிய பாவ வாழ்க்கை இருக்க முடியாது. எவனுக்கு ரகசிய பாவ வாழ்க்கை இருக்கோ அவனுக்கு ரகசிய ஜப வாழ்க்கை இருக்க முடியாது. யாருமே பார்க்காத நேரத்தில், ஒரு கண்ணோ நம்மளை கவனிக்காத நேரத்தில் நாம் என்னவா இருக்கிறோமோ அதுதான் நாம், அதுதான் நாம். அந்த இடத்துல நமக்கு ரகசிய ஜப வாழ்க்கை இருக்கா, ரகசிய பாவ வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பாருங்க, இது ரெண்டு தான். இதை வச்சுதான் வேதம் என்ன சொல்லுது? நீ துன்மார்கனா நீ நீதிமானு சொல்லுது. ஏன் இதுல தான் சங்கீதம் ஒன்னு என்ன சொல்லுது? அவன் ஏன் அவ்வளவு செழிப்பா இருக்கிறான்? நீர்கால்களின், நம்ம ஈவினிங் பார்க்க போறோம் அதை பத்தி. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராத மரம் போல் இருந்து தான் செய்வதெல்லாம் வாய்த்து நாட்டப்பட்டு ஆசீர்வாதமா ஒரு பெரிய செழித்த மரமாக அவன் நிலையில எத்தனையோ பேர் வாழும்படிக்கு ஏன் அவன் அப்படி வரான்? அவன் வெளியில செய்யற இதனால இல்ல, அதனால இதனால இல்ல, வேர், அது வேர்ல தான் இருக்கு விஷயம். அந்த வேர் மனுஷங்க காண முடியாத அந்த வேர் பூமிக்குள்ள இருந்து தண்ணியில ஊறிக்கிட்டு இருக்கிறதுனால. அது என்ன ரகசிய வாழ்க்கை? எப்படி இருக்கு ஒரு ரகசிய வாழ்க்கையில் இரவும் பகலும் தேவ வசனத்தை தியானித்து ஜப வாழ்க்கை உனக்கு இருந்தா செழிப்பா வாழ்க்கை, செழிப்பா வாழ்க்கை, இலை உதிராத கனிபோல் மரமா இருப்பது. இல்ல ரகசிய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அடி உழுவது. கம்யூனியன் எடுக்கும் போதே சில பேருக்கு உழுந்துடலாம். அந்த மாதிரி கம்யூனியன் எடுக்க கூடாது. சில மாதிரி மாயமாலமா இருந்துகிட்டு தச்சோதித்து பார்க்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தச்சோதனையும் இல்லாம எடுத்து வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, யூதாக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பேய் அவனுக்குள்ள போயிடுச்சு. நம்மளும் அப்படி ஆயிடலாம், சவுல் மாதிரி ஆயிடலாம். யூதாக்குள்ள சாத்தான் நுழைந்தான் அப்படின்னு வருது. ரகசிய ஜப வாழ்க்கை அது கொல்லுறியா? ரகசிய ஜப வாழ்க்கை பதிலு பாவ வாழ்க்கை பதிலு ரகசிய ஜப வாழ்க்கை மெயின்டைன் பண்றியா? யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப டெரபிள். பெரிய பாவங்களை மக்கள் உழுவுறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் பெரிய பகிரங்கமா அழிஞ்சு போனதுக்கு பாவ வாழ்க்கையில் உழுந்து ரொம்ப இதானதுக்கு காரணம், அவங்க வாழ்க்கையை ட்ரேஸ் பண்ணி பார்த்தோன்னா, ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் தனிப்பட்ட ரகசியம் யாரும் இல்லாத நேரத்தில் ஜபிக்கிற பழக்கமே விட்டுட்டாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் பைபிள் படிக்கிற பழக்கமே விட்டு அங்கதாங்க ஆரம்பிக்கிறது ஃபெயிலியரை, அங்கதாங்க ஆரம்பிக்கிறது. அதான் வேறு, அந்த வேற போச்சுன்னா வேற எல்லாமே உழுவ போகுதுன்னு அர்த்தம். எங்க ரகசிய யோசிச்சு பாருங்க, அதுல எப்படி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பாவத்துல நம்ம வாழ்றோம், உங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அப்படி இருக்கும்போது ஏன் பாக்கியவானா நம்ம இல்லை? ஏன் பாக்கியவானா இல்லை? அது செய்யலை, இது இல்லை, அது இல்லைன்னு இல்லை. உன் ரகசிய வாழ்க்கையில நீ பெரிய பிளவு பண்ணிட்டு இருக்க, அதான் காரணம். அதனாலதான் பாக்கியம் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறத விட டிவோஷனல் லைஃப் இல்லை. அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணணும், அப்படி இருந்தா கம்யூனியனுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல் டிராமா போடக்கூடாது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி கீழ்ப்படிதலின் வாழ்க்கையில் நான் வாழ்வேன்ற உறுதி எடுத்துக்கணும். அந்த மனசு தொட்டப்பட்டிருந்தா, ஆண்டவர் என்னோடு பேசியிருந்தா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தப்பு விட்டுருக்குறேன், என்னை மன்னிச்சு என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் பாவிக்கு புகழிட நீங்கள் தான், ஆனால் பாவிக்கு புகழிடனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவருக்கு புகழிடாது. பாவிக்கு புகழிடமா இருந்து அவன் பாவ குற்ற உணர்வில் வாடுறவனுக்கு, வாடி மனம் திரும்பி வரவனுக்கு தான் புகழிடம் இல்லைங்களா. ஆண்டவரே எனக்கு கிருபை காட்டுங்க, நான் அப்படிப்பட்ட பாவி, ரகசிய ஜபவாக நான் பாக்கியவானா இல்லாத, அந்த சங்கீதம் ஒன்று மனுஷனா இல்லாத காரணம், என் ரகசிய யாருமே காணாத நேரங்களில் நான் விட்ட பாவம், ரகசிய பாவங்கள் என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பாக்கியவான மாத்துங்க. அந்த மனம் திரும்புதலோடு கீழ்ப்படிதலை கொண்டு கம்யூனியன்ல வரணும். முதலாவது அதை தச்சோதித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கே நிற்கிறீங்க அது யோசிச்சு பார்ப்பான். அதான் வேறு அதான் வேஸ்ட், அங்கே இருக்கு பார்த்துக்கங்க. வேற அதை நம்ம விட்டோம்னா வேற எல்லாம் வேற எல்லாமே அவுட் சைட். அந்த ரங்கத்தில் காணுகிற உங்கள் பிதா வெளிரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்கிறார், அதான் கிறிஸ்டியன் லைஃப். அந்த ரங்க வாழ்க்கை அது எப்படி இருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் வெளிரங்கம் நல்லா இருக்கும். வெளிரங்கம் நல்லா இருக்கிற மாதிரி ட்ராமா போடலாம், அந்த ட்ராமா ரொம்ப நாள் நிற்காது. முதலாவது சீக்ரெட் ப்ரேயர் லைஃப், சீக்ரெட் லைஃப்பை சோதிச்சு பார்க்கணும். அடுத்ததாக சர்ச் லைஃப்பை யோசிச்சு பார்ப்போம், ஓய்வு நாளில் யோசிச்சு பார்ப்போம். ஓய்வு நாளில் சர்ச் லைஃப்பும் ஓய்வு நாள், ஏன்னா ஓய்வு நாளில் தான் நம்ம சர்ச்சாக கூடுறது. ஓய்வு நாள் வந்து சிருஷ்டிப்பில் ஏற்பட்ட ஒரு நியமனம், ஆறு நாள் நீ வேலை செய்யணும், ஏழாவது நாள் நீ ஓய்வெடுக்கணும் சரிங்களா. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் கொடுத்துருக்கிறார், வீர தர்சனத்தில் சொல்கிறார். ஏன் அந்த ஆறு நாள் எந்த கலாச்சாரத்தில் எந்த மனுஷர்களோ, இப்போ எங்கள் வீட்டுக்கோ வேலை செய்கிறவங்களும் அந்த இவர் வெறும் ஆயுத பூஜை கொண்டு தான் லீவான், வேற நாள் சண்டே இல்லை ஒன்றும் இல்லை அவருக்கு சொன்னு. அதனால தான் அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் நீங்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, உடம்பே கெட்டு போகுது உங்களுக்கு. அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு, இதனால தான் ஏன் உள்ள படைப்புலேயே ஆண்டவர் அமைச்சது ஆறு நாள் நீ வேலை செய்யணும், ஒரு நாள் ஓய்வு. இல்லைங்க என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற கடன் உங்களுக்கு தெரியாது, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, நான் வேலை செஞ்சாதான் அப்படி இல்லை அப்படின்னா சோதிச்சு பாரு. ஏழாவது நாள் வேலை செஞ்சு நீ எவ்வளவு முன்னேறி இருக்கிறன்னு சோதிச்சு பாரு, கால்குலேட் பண்ணி பாரு. ஏழாவது நாள் ஒன்னும் முன்னேறி இருக்க முடியாது, அதெல்லாம் ஏதாவது கிடைச்சிருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் வைக்க போறேன், ஒரு பயனும் இல்லை ஏழாவது நாள் வேலை செய்யறதுனால. ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆறு நாள் செய்யணும், ஏழாவது நாள் ஓய்வெடுக்கணும். அந்த ஓய்வு நாளை நம்ம எவ்வளவு குலைக்கிறோம் யோசிச்சு பாருங்க, சோதிச்சு பார்க்கணும். இல்லை இது திருப்பி இவர் எடுத்துக்கிட்டாரு, நமக்கு நல்லா இருக்கிறத பார்த்தா சோதிக்க முடியாது. நீங்கள்லாம் அருமையானவர்களே எவ்வளோ நல்லா வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, ஓய்வு நாளில் நீங்கள் டிவி பார்த்துட்டுருக்கலாம், அதில் எல்லாம் சோதித்து நம்ம கஷ்டமாக இருக்கிறத எடுத்துக்கணும். எனக்கும் கஷ்டம்தான் ஓய்வு நாள், எனக்கு வர சோதனைகளுக்கு இல்லைங்களா வர வேலைகளுக்கு, அதை தான் வச்சு நம்ம சோதிக்கணும். அதை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறோம் ஓய்வு நாளை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து பாருங்களே ஐசாய 58:13 ஓய்வு நாளை கடைபிடிக்கும் போது ஐசாயா எவ்வளோ ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு. ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியா நாளா எண்ணி அதை ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுக்கணுமே ஒரு நாள் சொல்லி அந்த நாள்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதும் அதுலயே நீ பண்ணி ஆறு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை நீ நிறுத்தினா என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவருடைய வசனம் அதெல்லாம் ரொம்ப வேதம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது மாத்திரம் இல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி அப்படின்னா என்ன, ஓய்வு நாளில் ஓய்வு எடுத்த ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிஞ்சவங்க யாருமே அழிஞ்சு போனது ஆசீர்வதிக்கத்தான் பட்டிருக்காங்க. எவ்வளோ கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பாருங்க, ஓய்வு நாளில் குலைச்சவங்க தான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போனது. ஓய்வு நாள் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு பூமியின் உயர்ந்த இடங்களில் ஒன்று வைப்பேன்னு, ஏன் அதை நம்புறது இல்லை, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் ஒரு நாள்ல வேலை செய்யணும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த ப்ராமிஸ் எங்க, எங்க கர்த்தர் நல்லவன் எப்ப ருசிச்சு பார்க்க போறீங்க, இந்த ப்ராமிஸ் எங்க நிறைவேறப்போகுது சொல்றாரு. ஓய்வு நாள் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபு சுதந்திரத்தை உன்னை போஷிக்க பண்ணுவேன், திருப்தியா உன் வச்சிருக்க. ஓய்வு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பண்றீங்களா? ஆறு நாள் அந்த நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, உலக பிரகாரமான எல்லா ஆறு நாள் செஞ்சுட்டு இருந்த வேலையை நிறுத்திவிட்டு அந்த நாள் முழுவதுமாக தனிப்பட்ட விதத்திலையும் சபையாகவும் ஆண்டவரை ஆராதிக்க செலவிடும். ரெண்டே ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ், என்ன அவசியமான நெசசிட்டி டியூட்டிஸ், அதனால பட்னியா இருன்னு சொல்லலை, சாப்பிடு, அவசியமான கடமைகள். ரெண்டாவது இறக்கத்தின் செயல்கள், இறக்க உடனே சரியில்ல, அதெல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் கவனிக்கிறது, அதை விட்டுட்டு வேற எதுவும் இல்லை. அந்த ஓய்வு நாள் அப்படித்தான் கடைபிடிக்கணும், கடைபிடிக்கணும். அதை உடைக்கும் போது அது தப்பு. ஓய்வு நாளை பத்தி எப்படி அதை கடைபிடிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. அதை உடைச்சதுனால எவ்வளோ தேர்ந்து எவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறோம், வேலை இருக்குது, அன்னைக்கு தான் கிடைக்கும் எனக்கு வேலை, அன்னைக்கு தான் அப்படிலாம் எனக்கு ஆயிருக்கு தெரியுமா. இந்த சண்டே வேலை செய்யலைன்னா எனக்கே எனக்கு வேலை இல்லை, உனக்கு இது ப்ரொமோஷன் இல்லை உனக்கு, ஓகே அப்படிலாம் சொல்லி எல்லாம் மூழ்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால இழப்பே இழந்ததில்லை, கொஞ்சம் கூட லாஸ்டே இல்லை. அதனால பெரிய வேலை கட்டிச்சு இருக்கு, அங்கே வேலை விட்டதுனால, அதனால தான் வெளிநாட்டுலாம் போக முடிஞ்சிட்டு இருக்கு அங்கே வேலை விட்டதுனால. அதனால அந்த சோதனை வரத்தான் செய்யும், நம்ம இடுக்கத்தை நம்ம கஷ்டத்தெல்லாம் சாத்தான் பயன்படுத்தி எப்படியாவது அதை குலைக்கலான்னு பார்க்கும். அங்கே தான் நம்ம விசுவாசியா நின்று இந்த ஆண்டவருடைய நாள், இந்த லார்ட் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குலைக்கக்கூடாது, அது அவருக்கு கொடுக்கணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்களேன், அதை எப்படி நம்ம அதில் ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதை சோதிச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க இல்லைங்களா, அதை சரி பண்ணிக்கணும். ஓய்வு நாளில் உன் இஷ்டமானதை பேசி, ஓய்வு நாள் வெறும் கையில் ஒண்டி வெளியில் ஒண்டி ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறது இல்லை, ஒரு உணர்வே இருக்கணும் இன்னைக்கு ஆண்டு இது எல்லா நாள் மாதிரி இல்லை, இந்த நாள் இது ஒரு ஸ்பெஷல் டே, ஆண்டவர் ஆசீர்வதித்த நாள், இது ஸ்பெஷல் டே, என் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது உளரக்கூடாது, தப்பான இது நல்ல நாளாக தான் இப்படி பேசுறியேன்னு வாங்க இந்துஸில் சரிங்களா. பண்டிகை வந்தால் நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள், அது ரொம்ப ஆசீர்வாதமான நாள், பரிசுத்த நாள், அந்த நாளில் தப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், தவறான பேச்சுங்க நம்ம பேசக்கூடாது அன்னைக்கு. அந்த கான்ஷியஸ்னோடு வாழ்னா தான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது இல்லைங்களா. அதில் ஏதாவது தப்பு விட்டுருக்கீங்களா, பாவம் செஞ்சுருக்கீங்களா, அது உங்களுக்கு வேண்டாம், சாதாரணமாக இருக்கலாம், ஆண்டவர் பயங்கரமாக பார்ப்பார், உங்களை தண்டிப்பார். ஓகே, சர்ச் லைஃப் எடுத்து பார்ப்போம், ஒரு ஒரு ஏரியாவாக நம்ம பார்த்துட்டு வரோம். சர்ச் லைஃப்பில் நம்மளை தச்சோதித்து பார்ப்போம். சர்ச் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவனுடைய மக்கள் கூடி வரும்போது கார்ப்பரேட் சபையாக கூடி செய்கிற ஆராதனை ரொம்ப விசேஷமானது, அது பரலோகத்தை பிரதிபலிக்குதுன்னு வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லுது, ரொம்ப விசேஷமானது, பெரிய பிளஸ்ஸிங் சர்ச், நம்ம கிருபையின் சாதனமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் கூடி வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபம் தான் வாங்கிட்டு போறீங்க, தண்டனையை தான் வாங்கிட்டு போறீங்க. கூடி வர்றது ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாரு நினைச்சிட்டு இருக்கிறார், உங்களை உதச்சிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில், நீங்கள் வர விதத்தை பார்த்தா சர்ச் எப்படி சொல்ற, போல அப்படி சொல்ற, நீ கூடி வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற, ஏன் வர விதம், சர்ச்சுக்கு வர விதம், அதுல நம்ம விடுறோமா, அதான் அதனாலதான் நீங்கள் நியாய தீர்ப்பை புசித்தும் குடிக்கிறீர்கள், உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறீர்கள். ரகசிய பாவம் மாத்திரம் இல்லை, அந்த ரகசிய பாவத்தினால் சர்ச்சில் வெளிப்படுற விதங்கள் பார்க்கும்போது ஒரு பகிரங்கமா வெளிப்படாம இருக்கலாம், ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அசட்டத்தனத்துல பல விதத்தில் வெளிப்படும், இவருடைய சீக்ரெட் லைஃப் சரியில்லை அப்படி. பாருங்களேன், உதாரணத்துக்கு சில காரியங்களை எடுத்து பார்ப்போம். சர்ச் அட்டெண்டன்ஸை எடுத்து பார்ப்போம். ஒரு டிபேட் நடந்துச்சான், சர்ச்சை மிஸ் பண்ணுறது பாவமா இல்லையா, சர்ச்சை தவிர்க்கிறது, நான் ஒரு மெம்பர் சர்ச்சில், சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது பாவமா இல்லையா, நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பரிசுகளுக்கு ஒரு கேள்வி கேட்டு மாட்டிக்கிற மாதிரி அவர் ஆமான்ட்டார்னா அப்புறம் வரல, ஏன் வராம பாவம் செஞ்சு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ சர்ச்சு வராமல் இருக்கலாமான்னு மாட்டிக்கிட்ட மாதிரி இவங்களை பார்க்குறேன் நான், ரெண்டு பக்கமும் இல்லை பாவமா இல்லையா என்ன சொல்றீங்க, பாவம் இல்லைங்களா, பரவாயில்ல, தைரியமான பரிசுகர்கள் மாதிரி அவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள் அப்படின்னு யாரும் இல்லை, பேசிட்டீங்க நீங்க, ஓகே பாவம். அவங்க ரொம்ப டிபேட் பண்ணி, சில பேர் ஒத்துக்கலையா, சில பேர் இந்த டினாவது டிஸ்பென்சேஷன் இருக்கிறவங்க ஒத்துக்கலையா, ஆனால் பயங்கரமான பாவம்னு அரைவ் பண்ணாங்க. ஏன் பயங்கரமான பாவம், முதல் நூற்றாண்டு சபை மாதிரி அவர்கள் எல்லோருமே வளர்ந்தது காரணம் அவங்க எல்லாருமே ஒரு மனுஷன் மாதிரி கூடி வருவாங்க. ஒத்துமையாக அப்போஸ்தல உபதேசத்திற்கும் அப்பம்பிக்குதலுக்கும் சபை கூடி வர்றதுக்கும் ஒரு கமிட்மெண்ட்டோடு நம்மெல்லாம் அங்கே மெம்பர்ஸ் சொல்லி ஒரு அங்கம் இல்லாமல் இருக்காதா, எல்லா பாடி இருக்கிற மாதிரி இருந்ததுனால தான் அந்த சர்ச்சை பயங்கரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார், ஆசீர்வதிச்சார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தில் நான் ஒரே இடத்துல தான் நடமாடுறேன், என் பிரசங்கம் ஒரே இடத்துல தான், அந்த ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் எங்கே ரெண்டு மூணு பேர் டெக்னிக்கல் வேர்டு சர்ச்சுக்கு என் நாமத்தில் சர்ச்சா அமைக்கப்பட்டு மெம்பர்ஸ் ஆகி அங்கே நீங்கள் கூடி வரீங்களோ அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன்றார். அவரே வரேன்னு பரலோகத்திலேருந்து பிரசன்னத்தில் வரேன்னும் போது நான் பார்க்கலாம் எனக்கு வேலை இது அப்படின்னு நம்ம வராமல் இருந்தோம்னா அது தப்பா இல்லையா? பயங்கர தப்பு இல்லையா? பயங்கர தப்பு இல்லையா? அந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இங்கே கம்யூனியனுக்கு வரலாம்? சர்ச் மெம்பர்ஸு இவ்வளோ பேர், ஆனால் சர்ச் அட்டெண்டன்ஸு இவ்வளோ பேர், கிராஸ் போட்டோன்னா இவ்வளோ பேர். அப்படி இருந்தால் அந்த சர்ச் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார்? அந்த சர்ச் வந்து கம்யூனியன் எடுத்தால் அங்கே எப்படி பிளஸ்ஸிங் இருக்கும்? நம்ம எல்லாம் சேர்ந்து பாவம் செய்கிற, ஏன்னா ஒரு மெம்பர் செஞ்சால் எல்லாரும் செஞ்ச மாதிரி தானே. ஒரு ஆக்கான் சர்ச்சில் இருந்ததுனால தானே அந்த இவங்களே கூட்டத்தையே போட்டு அடித்தாரு. இது நம்ம தச்சோதிப்பு பார்க்கலாம், இது எல்லாம் கேள்வி கேட்குறாரு, நம்ம கஷ்டப்படுத்துறாரேன்னு இருக்கலாம். இதுதான் எக்ஸாமினேஷன், நம்ம அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்குது, ஆண்டவர் கூடி வர நேரத்தில் நம்ம எப்படி வரோம். வீக்லி ரெண்டு செஷன்ஸ் நடக்குது, ரெண்டு செஷன்ஸ் காலையில் மாலையிலையாக வைக்கிறோம். ஓய்வு நாளை நம்ம குலைக்கக்கூடாதுன்ற ஒரு காடுக்காக வைக்கிறோம். ஏன் ஈவினிங் வராமல் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈவினிங் போய் சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் என்ன, ஓய்வு நாளை உடச்சி தண்டனை வாங்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஈவினிங்கு மாலையில் வைக்கிறோம், ஆனால் அட்டெண்டன்ஸு நான் வெறும் ஒரு கிளாஸுக்கு தான் வருவேன். நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பாருங்களேன், அட்டெண்டன்ஸு நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டு அட்மிஷன் ஆயிடுச்சு, மெம்பர் ஆகிட்டேன், ஆனால் அட்டெண்டன்ஸ் பார்த்தா எல்லாம் பிளாக். அண்ட் பாஸ், நம்ம பிள்ளைய பாஸ் ஆகுமா? நம்ம எப்படி இங்கே பாஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறோம்? நம்ம எப்படி இங்கே ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார்னு நினைக்கிறோம்? நம்ம எப்படி இங்கே ஆண்டவர் நம்ம கம்யூனியன் எடுக்கிறத பற்றி ரொம்ப பிரியப்படுவார்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? வெரி ராங். ஓப்பன் டிஸ்ஒபீடியன்ஸ், வெளிரங்கமான கீழ்படியாமை, அது பாவம். ஆண்டவர் எப்படி பிரியமாக இருப்பார்? நம்ம ரிஃபார்ம் சர்ச்ன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாதாரணமாக கூட மெம்பர்ஸ் எடுக்கிறது இல்லை இல்லைங்களா? கொடுங்கள் வாருங்கள் எல்லாரும் எடுத்துறது இல்லை, பார்த்து கீர்த்தெல்லாம் எடுக்கிறோம். நம்ம மெம்பர்னு சேர்ந்து அட்டெண்டன்ஸ், சர்ச் அட்டெண்டன்ஸ் மார்னிங்னா ஓரளவுக்கு ஓகே, ஈவினிங் பார்த்தா இதை நம்மளாம் டீ குடிக்க வந்த மாதிரி வரும் இல்லைங்களா? டீ குடிக்க வந்த மாதிரி வரும். எக்ஸாமினேஷன் அது ஓய்வு நாளை நம்ம குலைக்கிறோம். சபை கூடுதலை எபிரேயர்ல சொல்லுது இல்லைங்களா, சில பேர் சபை கூடுதலை வராமல் இருக்கிறத ஒரு பழக்கம் ஆக்கி கொண்டு அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதுக்கு நீங்கள் அப்படி விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, அப்படி வராமல் இருக்கக்கூடாதுப்பா, சர்ச் மிஸ் பண்ணக்கூடாதுப்பா, கடினப்பட்டு போயிருவேன், கடினப்பட்டு போயிருவேன், மிஸ் பண்ணக்கூடாது. அது ஓப்பன் டிஸ்ஒபீடியன்ஸ் இல்லைங்களா? அது தச்சோதித்து பார்க்கணும். நம்ம 101 எக்ஸ்கியூசஸ் இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி கம்மியின் எடுக்கிறது முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது எக்ஸ்கியூஸ் ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவரே இதுக்காக நான் வரல, அதுக்காக வரல, அதான் சச்சோதனை. எங்கே எக்ஸ்கியூஸ் வருதோ அங்கே எக்ஸாமினேஷனே இல்லை தெரியுமா? ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் தான் நம்ம எக்ஸாமினேஷன். நம்ம எக்ஸாம் சச்சோதனையே பண்ணாத காரணம் என்னன்னா, நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டோம். நமக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் நீ பார்த்தீங்கன்னா நீ சர்ச்சுக்கு வராதிருக்கு. இந்த பாவம் ரொம்ப நாளாக அந்த பாவம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, சர்ச்சை மிஸ் பண்ணால் பாவம். அதே நேரத்தில் ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சரில் கிரவுண்ட்லாம் சர்ச்சு கூட்டு வந்துடக்கூடாது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பராமரிப்பின் தடைகள்னு போட்டிருக்கு இல்லைங்களா? உடம்பு சரியில்லாமல் போகுது, சில நேரத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, வர அவருது இல்லை. ஆண்டவர் ஓகே அது அக்ரி பண்ணியிருக்கார், அலோ பண்ணியிருக்கிறார், அது பாவம் இல்லை. சில வர முடியாத தவிர்க்க முடியாத பாஸ்ட் பாலா சொன்னார், என்னை ஸ்ட்ரெச்சரில் போட்டால் வண்டி தான் சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், இல்லைனா நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். பராமரிப்பின் தடைகள், சில நேரத்தில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா, சில அவசரமாக போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் இல்லைன்னா தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸை பற்றி விடுங்க, சர்ச்சுக்கு வர்றதை எடுத்துக்காங்க. எப்படி நம்ம சர்ச்சுக்கு வரோம், எவ்வளோ ஆயத்தத்தோடு சர்ச்சுக்கு வரோம், காலையில் எந்திரிச்சு தூக்க கண்ணில் 8-9 மணிக்கு ஆராதனைனா 8:45 இல்லை 50 எந்திரிச்சு மடமடன்னு பல்ல விளக்கிக்கிட்டு அரையும் குறையுமாக மூஞ்ச கழுகிட்டு டக்குன்னு வந்து உட்காந்துரு. சினிமாவுக்கு போவாங்க தெரியுங்களா, சினிமாவுக்கு போகும்போது அதுக்கு ஆயத்தம் ஏதாவது தேவையா? உடனே ஃபர்ஸ்ட் சீனு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் சினிமா தியேட்டருக்குள்ள உட்காந்துரு. அப்படி வர்றதுக்கும் சர்ச்சுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா பெரிய பாவத்தை செய்றீங்க, பெரிய பாவத்தை செய்றீங்க. ஏன் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆபத்து தெரியுமா அப்படி வர்றது. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட அப்படி போறது இல்லைங்க, யாரையாவது பார்க்க போனோம்னா, ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா கூட அப்படி போறது இல்லை. சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்லி படைத்தவர் இவர் தான். மெய்யான தேவனை நான் பாண போறேன், அவர் வார்த்தையை கேட்க போறேன்னு நீ வர விதத்திலேயே நீ தண்டனையை வாங்க போறதுக்கு வர. நீ கூடி வர்றதுனால உனக்கு எந்த கிருபையும் கிடைக்காம போறது நீ சர்ச்சுக்கு வர விதத்தினால இருக்கு. ஒரு ஆயத்தமும் இல்லை வந்துடுறது டக்குன்னு சினிமா டென்ட்டுக்கு வர மாதிரி வரலாமா அப்படி யோசிச்சு பாருங்க. என்னங்க பாஸ்டர் ரொம்ப கொடுமையாக பேசுறீங்களே, எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன். அந்த வர விதத்திலேயே நம்ம பாடுற பாட்டுங்க தெரியுது பாருங்களேன், சிங்கிங் ஆஃப் த பிரேஸ். ஆண்டவரை பாடுற விதம் வந்து வேதம் என்ன சொல்லுது, நான் கம்பீரத்தோடு கர்த்தரை பாடுவேன். சபையாக கூடி வரும்போது எல்லோரும் வாயை திறந்து இதயத்தின் நிறைவுனால, இதயம் நிறைஞ்சு போச்சுன்னா வாய் ஓப்பன் ரொம்ப பெருசாக திறக்கணும். ஆனால் சில பேரை நான் கவனிப்போம், பாட்டு பாடுறத அவங்க வாயை திறக்கிறாங்களா திறக்கலையா ஒன்றுமே தெரியாது, பாட்டு பாடுறேன்ற மாதிரி தெரியும், பக்கத்தில் போய் நின்று பார்த்தாலும் சவுண்டு வருதான்னு தெரியாது. ஏன் அப்படிங்க, அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆண்டவரை பாடுறோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாயை கூட திறக்காமல் பாடிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி துதி உங்ககிட்ட யார் கேட்டாங்க? ஆண்டவருக்கு என்ன துதிக்கா கம்மி? ரெவலேஷனில் திறந்து பாருங்களேன், கோடி தேவ தூதர்கள் என்ன அங்கெல்லாம் வருது, மிகுந்த சத்தத்தோடு அவரை புகழ்ந்து போற்றிக்கிட்டு இருக்கிற தேவன், எல்லையற்ற யெகோவா தேவன், தன்னிலே மகிமை அடைந்த தேவன், ஒருவருமே தேவையில்லாத யெகோவா தேவனுக்கு கொடுக்கிற துதியா நம்ம கொடுக்கிற துதி. வாயை துறக்கிறது இல்லை, சத்தம் வர்றது இல்லை, என்ன பாட்டு இது, என்ன ஆராதனை இது? நியாயத்திருப்பில் ஆண்டவர் கேட்ட இது ஆராதனை, நீங்க கொடுக்குற ஆராதனை. நான் இது என் ஆராதனையில் விளையாடினவங்களை பழைய ஏற்பாடில் என்ன பண்ண பார்த்தீங்களா, இவங்களை ஏலியுடைய பிள்ளைகளை என்ன பண்ணார், சீர்குலைத்தாரு. ஏலியை எப்படி அடித்தாரு, ஆராதனையில் விளையாடுனாலும் தான் பிலிஸ்தியர்களை ஏன் புடிவாதையில் ஊர் ஊரே தேசம் தேசமே அடித்தார். என்ன பண்ண அவங்க பண்ண தப்பு தெரியுமா, இவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ மகிமையானவர்னா இவர்கிட்ட எதுவும் பாவம் செய்ய வேண்டியதில்லை, இவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய ஆர்வம் இருக்க வேண்டிய நன்றி இல்லாமல் போச்சுனாவே பெரிய பாவம். நம்ம ஆயத்தம் இல்லாமல் வர்றதுக்கு வர்ற காரணம் தான் உன்னை கொஞ்சம் நேரம் எடுத்து ஜபம் பண்ணி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து அவர் என்னை ஆராதிக்க போறமேன்னு நினைச்சு பார்த்து ஒரு ஆயத்தத்தோடு வந்து மன மகிழ்ச்சியோடு அவர் பாடாது இருக்கிறதுக்கு சினிமா கொட்டாய்க்கு வர மாதிரி சர்ச்சுக்கு வர்றது. வந்து ஏதோ பாட்டு எடுங்க தூக்க கணக்கில் எனக்காய் அப்படி பாடணும்னா யார் ஆராதிக்கிறோம், கல்லை ஆராதிக்கிறோம், அதாவது பார்த்தா பார்க்காம போயிடும். இவர் நம்ம ஒவ்வொரு பாட்டையும் வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணுறவராச்சு, எத்தனை நாள் குளிரும் இல்லாமல் அனலம் இல்லாமல் உணரம் இல்லாமல் என்ன பாடி இருக்கிறியனே, உயிரதையும் எங்கேயோ வச்சு என் வாயில் வந்து என்னை பாடி என்னை அவமானப்படுத்தியிருக்கிறியனே, பாவத்தை தானே செஞ்சுருக்கிற சர்ச்சில் வந்து சர்ச்சில் வந்து பாவம் செய்யறியடே சொல்ல மாட்டாரா, அவர் கேட்க மாட்டாரா நம்மள? குளிரும் இல்லாமல் அனலாம் இல்லாமல் பழைய பாடல எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஒரு வேளை கொஞ்சம் பாடாமல் சத்தத்தை குறைச்சி பாடணும்னா அதுக்கு பாஸ்டர் கொஞ்சம் பெர்மிஷன் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, சர்ச் இதுலேயே இருக்கு. ஏன்னா அவர் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு சர்வீஸ் பண்ணோம் இல்லையா, அதனால ரொம்ப சத்தம் போட்டு அவர் பாடிட்டாருன்னா அடுத்தது தொண்டெல்லாம் அவருக்கு அடிச்சுக்கும், அதனால கம்மியாக பாடணும்னு ஒரு ரூலே இருக்கு, பாஸ்டர் ரூல். ஆராதனை பாடும்போது பாஸ்டர் ரொம்ப சத்தமாக பாடாது, பாடி அவங்க தொண்டை போயிடும், அதுக்கப்புறம் என்ன ப்ரீச் பண்ணுறது, அதனால கொஞ்சம் கம்மியாக பாடலாம். ஆனால் வேற இங்கே சத்தமாக பாடுறது யாரு, பாஸ்டர் ஒண்டி தான், வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இல்லைண்ணா சத்தமாக பாடணும் ஆண்டவர், அது காரணம் எனக்கு புரியுது. ஒன்றும் யோசிக்காமல் சர்ச்சுக்கு வந்துடுறது தான், ஆயத்தம் இல்லாமல் சர்ச்சுக்கு வர்றதுனால தான் மன உள்ளத்துலேருந்து பாட முடியாமல் இருக்கிறது. அது ரொம்ப ஆபத்து, அது ரொம்ப பாவம், அது ரொம்ப பாவம். ஏன் நம்ம சர்ச்சாக கூடி வந்து மக்களாக கூடி வந்து நீங்கள் ஆராதனை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரே செயல், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஆண்டவர் துதிக்கிறது இல்லை, வந்து ரெடியாகி வாயை திறந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் த அசம்பிளி வர்ஷிப்புன்னு வரக்கூடிய ஒரே காரியம் பாட்டு தான். அங்கே ஒன்று தான் வாயை திறக்கிறோம், பிரசங்கமாக பண்ணுறோம் ஒரு மணி நேரம் இல்லையே, நல்ல வயதெல்லாம் இருந்து பாடுறோமே, அந்த பாட்டையாவது உணர்வோடு எந்திரிச்சு மூச்செல்லாம் பிடிச்சி உள்ளத்தோடு பாடக்கூடாதா? ஏன் பாடுறதில்லை, ஏன் ஆண்டவர் அவ்வளோ குறைச்சு ஜீவனுள்ள சுவாசம் உள்ள எல்லாமே அவரை துதிக்கணுமே, ஜீவனை கொடுத்து பராமரித்து நீட்டு உனக்கு பரலோகம் கொடுக்க போறாரு, அவர் அவர் துதிக்கு பார்க்கறது இல்லையா? ஏன் அவருக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கும் பாட்டு ஆராதனை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி நம்ம பாட்டு வருது? நம்மளை தச்சோதித்து பாருங்க. ஏன் எல்லாரையும் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும், நானு வாய் திறந்து பாடுறேன்னா, சத்தத்தோடு உள்ளத்திலேருந்து பாடுறேன்னா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பாடுறேன்னா இல்லை அது ஒரு பாரத்தோடு பாடுறேன்னா, சில நேரத்தில் பாட்டு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் குறைவாக பாட்டு இருக்கலாம், அதை எக்ஸ்கூஸாக கொடுக்க முடியுமா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே எங்களுக்கு சில நேரத்தில் பாட்டு, நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் ஜட்மெண்ட்டில் இருக்கிறார், இதெல்லாம் கேட்குறாரு என்கிட்ட, நான் என்ன பதில் கொடுப்பேன் அவருக்கு? இந்த சர்ச் நடத்திருக்க பாருப்பா, எங்கள் பாட்டை பார், இதான் பாடு, இதான் ஆராதனை, இதை ஏற்றுக்கிட்டுமா நான் அப்படின்னா, ஆண்டவரே சில நேரத்தில் பாட்டு தெரியாதுன்னு அவர் அதை ஏற்றுக்குவாரா? நம்மனா ஓ பாட்டு தெரியாதான்னு. ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது சினிமா பாட்டுங்க எத்தனை போய் ராஸ்பாட போட்டு போட்டு கற்றுக்கிறேன், ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது அவர் ஆராதிக்கிற பாட்டை ஒரு தடவையாவது பாடிட்டு வரக்கூடாதா? அவ்வளோ கேர்லெஸ்ஸா? சினிமா பாட்டு பத்து வாட்டி கேட்குறேன், ஆண்டவருடைய பாட்டை ஒரு தடவை பாடிட்டு வரக்கூடாதா? இல்லை ப்ராக்டிஸுக்குன்னு ஒரு செஷனை வைக்கிறோமே, அந்த செஷன்லையாவது நீ வந்து படிச்சியா, பாட்டை கற்றுக்கிட்டியா? எத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிற இந்த பாட்டு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார், யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆனால் ஒரு சின்ன சாக்கு சொன்னால் ஓகே, நீ வேற ஒத்துக்கு வரா, பாட்டு தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. இந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர் கேட்பார், எக்ஸ்கியூஸ் அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆகவே ஆண்டவரை பாட சரியான விதத்தில் பாடாததையும் அந்த பாட்டுக்கு கற்றுக்காததுமோ செய்யாமல் இருக்கிறது பாவம், பாவம். ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, ரெகுலராக சில பேருக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு லேட்டாக வருது, லேட்டாக திருப்பி இதை எடுக்கிறாரே, தான் தச்சோதனை இல்லைங்களா? அந்த தச்சோதிக்கலைன்னு நம்ம மாற்றிக்க முடியாது. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி பார்ப்பார் நான் லேட்டாக வர்றதை? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் லேட்டாக வரேன் ஆராதிக்கவே, ஆராதனைக்கு லேட்டாக வரேன், எப்படி பார்ப்பார் ஆண்டவரை? இந்த மாதிரி ஆண்டவரை எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்கலாம், அது இருக்குதுங்க, இந்த வேலை இருக்குதுங்க, அது இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதுங்க. ஆண்டவர் மல்கியாவில் என்ன சொல்கிறார் தெரியுமா? படிங்களேன், மல்கியா 1:7, அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. நீங்க லேட்டா வந்தாலும் தப்பு இல்ல, ஒப்பாடு வைக்கிற மாதிரி பாடினாலும் தப்பு இல்ல, அப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் பண்ணலாம். ஊனமானதை கொடுக்குறீங்க ஆராதனைன்னு வந்துட்டு எனக்கு சர்வ வல்லமை தேவனுக்கு எனக்கு போய் ஆராதனைன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு வரும்போது ஆராதனைக்கு லேட்டாக வந்துக்கிட்டு இது சபை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. அப்புறம் அப்புறம்
அப்பொழுது நம்மே இறங்குவார், இது உங்களாலே நடந்த காரியம்,
அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று ஒரு கவனத்தோடு கேட்கிற மெசேஜ்ல வர்றதுல வந்து உட்காந்து பாக்குறதுதான் தெரியும், ஆனா மைண்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கும், ரொம்ப சர்மன் கேட்கிற மாதிரி இருக்கும். அது ஆண்டவர் பாக்குறாரு, நான் பார்க்க முடியாது இல்லையா? நீங்க உட்காந்து என்னதான் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க, நானும் பாவம் கத்தி கத்தி பேசுறேன், எப்படியாவது படிச்சுக்குவாங்களான்னு. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, உங்க மனசு எங்கேயோ ஓடுது, எதை பத்தியோ செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன் கவர்னர் கிட்ட போய் பண்ணி, உன் ஆபீஸ்ல பண்ணு, அவர் 10 மணிக்கு மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறாரு, நீ 10:30 போற, 10:30 எழுந்துச்சு ஆடி அசைஞ்சு போற, போயிட்டு அவர் ஏதோ பேசுறாரு, உங்ககிட்ட சொல்றாரு, எங்கேயோ தானம் ஓடிட்டு இருக்கு, இல்ல தூங்கி கூட உள்ளுறான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாரு? அடிச்சு வரத்தம் வேலை கொடுப்பாங்களா அவனுக்கு? கவர்னர் கிட்ட பண்ணிப்பாரு, அதை விட ஒரு அவமானம் ஒரு கவர்னர் ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியுமா? நீ மனுஷங்கிட்ட அப்படி நடந்துக்கிறது இல்லை, ஆனா என்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு சொல்லி வந்து உக்காந்துக்கிட்டு ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கறது இல்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறது இல்ல, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கறது இல்லை, இவ்வளவு பாவத்தையும் பண்ணிக்கிட்டு இப்படி நீ இருந்துகிட்டு இருந்த அப்படி கேட்கிறாரு அவரு. ஊனத்தையும் அதையும் கொடுத்துக்கிட்டு அறகுறையா சேர்த்துக்கு வர்றது இல்ல, வந்தாலும் லேட்டா வர்றது, லேட்டா வந்தா வந்த பிறகும் உலகம் உட்காந்து கேட்கறது இல்ல. இந்த பாவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் வளரலையே, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்க மாட்டேன்றாரு, ஆவியானவர் வேலை செய்ய மாட்டேன்றாருன்னு எப்படி நீ சொல்ற? உன் மேல தயவா நான் இருக்கணுமா கேக்குற பாருங்க. அவங்க செய்யறதுக்கும் மல்கியா ஜனங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? பப்ளிக் வர்ஷிப், பப்ளிக் வர்ஷிப். அதை என்ன காட்டுறோம்? எவ்வளவு குறைவா ஆராதனை ஆராதிக்கணும். ஒரு ஒரு நம்ம இடத்துக்கு லேட்டா போறோம்னா என்ன? இப்போ எங்கள் இந்து சாஸ்திரத்தில் இந்து சாஸ்திரம் பண்ணுவாங்க, இப்போ நம்மளும் அதே எனக்கு பண்ணுவாங்க. நம்ம ஜப கூட்டம்னு வச்சு ஒரு மீட்டிங்கை வச்சோன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் லேட்டாக வருவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஜபெல்லாம் முடிஞ்சிட்டோம். அந்த மாதிரி சர்ச்சுக்கு லேட்டாக வரோன்னா ஆண்டவர் ஆராதனை எவ்வளோ குறைவாக அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணலாம். அவ்வளோ கேர்லெஸ், இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, அதுக்கெல்லாம் அவ்வளோ ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வர வேண்டியதில்லை. அந்த அசட்டை ரகசிய பாவ வாழ்க்கை உள்ளத்தில் ஆண்டவர் மேலே அன்பில்லை பயம் இல்லைன்றத இதிலெல்லாம் காமிச்சு விடும். அவர் என்ன செய்யறாரோ பார்க்கலாம். இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல் தட். ரகசிய வாழ்க்கையில் உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கா? இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் தெரியுது. பாருங்களேன் மல்கியா அவர் சொல்றார், இதெல்லாம் கொடுத்து பாரு. வர்ஸ்ட் ஓகே, இதெல்லாம் சபை வாழ்க்கையில் நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக முதலாவது நம்ம ரகசிய பாவ வாழ்க்கையில் சோதிச்சு பார்க்குறோம், நம்ம சர்ச் வாழ்க்கையில் சோதிச்சு பார்க்குறோம். இந்த பாவங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தா சர்ச் பிளஸ்ஸிங்காக இருக்காது. சர்ச் கூடி வர்றதுனால நமக்கு பெரிய பாக்கியம் கிருபை கிடைக்காது இந்த பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா. ஆகவே சர்ச்சுக்கு வரும்போது பயபக்தியோடு ஆயத்தத்தோடு நம்ம அந்த பாட்டுகளை பார்த்து பாடி நம்ம இருதயத்தை ஆயத்தம் பண்ணி சந்தோஷமாக உற்சாகத்தோடு பாடுகிற ஒரு மனநிலைமையில வரணும். ஆண்டவர் ஆராதிக்க வரன்னு சொல்லி வந்து பாவம் செய்யக்கூடாது. அதை பார்த்துக்கணும். சர்ச் லைஃப் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். கடைசி குடும்ப லைஃப், ஏன் இப்போ குடும்பத்துக்கு போகணும் எல்லாம் பாகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? உன்னை தன்னைத்தாதே தச்சோதித்துப்பார், எக்ஸாமின் யுவர் செல். ஏன்னா நம்ம முக்காவாசி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது வந்து நம்ம குடும்பத்தில் தான் இருக்கிறோம். ஒருத்தர் சொல்கிற ஒரு போதகர் நியாய தீர்ப்பு நாளில் மனிதர்களுடைய அத்தரலான எண்ணிக்கையான பாவங்கள் வந்து அவன் வெளியில் செய்கிற பாவங்களாக இருக்காது, அவன் வீட்டுக்குள்ளே அவன் குடும்பத்தில் செஞ்ச பாவங்கள் தான் ரொம்ப, அதில் தான் நியாய தீர்க்கப்படுவான். ரொம்ப இருக்கும் வீட்டுக்குள்ளே, ரொம்ப நேரம் நம்ம குடும்பத்தில் தான் இருக்கிறது, ரொம்ப உறவாடுறது, ரொம்ப பேசுறது, ரொம்ப ரிலேஷன்ஷிப் எங்கள் குடும்பத்தில் தானே செய்கிறோம், அங்கே தான் ரொம்ப பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போன்னு பாருங்க. யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா. சாதாரண மக்களையே ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம நேசிக்கணுன்றாரு, சத்ருவை பார்த்தாலும் நேசிக்கணுன்றாரு. சத்ருவுக்கே நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நேசத்தை காட்டணும், அதை விட சர்ச் மக்களை அதிகமாக நேசிக்கணும். அப்போ எவ்வளோ நேசிச்சு இதை காட்டணும். மனித சத்ருக்களை நேசிக்கணும், மனிதர்களை நேசிக்கணும், சர்ச் மக்களை அதிகமாக நேசிக்கணும். அதெல்லாம் சேர்ந்து யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் மாத்திரம் இல்லை, சத்ருகள் இல்லை, நமக்கு உறவினர்கள் சர்ச் மக்கள் மாத்திரம் இல்லை, நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்கிற நம்ம குடும்ப ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள நம்ம எவ்வளோ நேசத்தோடு இருக்கணும் வீட்டில், அதான் யோசிச்சு பார்க்கணும். அந்த நேசம் கற்பனை, 10 கற்பனையில் 6வது கற்பனை நேசிக்கணும்னு சொல்லுதே, எந்த அளவுக்கு நேசம் நம்ம வீட்டில் நம்ம காட்டுறோம் அதை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை தச்சுவதித்து என்னென்ன தச்சுவதி பார்க்குறோம், அந்த நேசத்துக்கு பதில் வீட்டில் என்ன இருக்குது? வெறும் கசப்பான பேச்சுங்களும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் விரோதங்களும் பொறாமைகளும் கோபங்களும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறதும் பிளேமும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பாவங்கள் வீட்டில் செய்கிறோம். யோசிச்சு பாருங்க உங்க வீடு எப்படி இருக்குது. என் வீட்டை நான் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரே கூரைக்குல இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா நம்ம அங்கதான் ரியலா தெரியும். ஒண்ணு நம்ம ரகசியமா ஒரு அளவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் ரிய அதான் பர்ஃபெக்ட் பிக்சர் நம்ம யாரும் பார்க்காத போது. இன்னும் கொஞ்சம் நம்ம ரியாலிட்டி அதோட கொஞ்சம் கீழே ஸ்டேஜ் நம்ம குடும்பத்துல. சர்ச்சில் நம்மளை பத்தி யாருமே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா வீட்டுல பார்க்கலாம் நம்ம யாரு, நம்ம ஒய்ஃபுக்கிட்ட நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம குடும்பத்தில் மண்ணை புருஷங்கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம எப்படி இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அங்கே எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு புருஷனை வந்து என்ன மாதிரி என்ன எதிர்பார்க்கிறார், அந்த பொண்ணை நான் பார்த்து உனக்கு கட்டி வச்சேன், என்னுடைய கட்டளை என்ன, புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளை உங்கள் சரீரமாய் பாவித்து அவர்களை அன்பு கூறுங்கள். கிறிஸ்து சபையை அன்பு கூறுறது மாதிரி அவர்களை அன்பு கூறுங்கள். அவங்க மேலே அன்பு கூறணும், தியாகத்தோடு அன்பு கூறணும், பொறுத்துக்கிட்ட அன்பு கூறணும். அதெல்லாம் வேதம் சொல்லு. அதை எப்போ செய்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், தேவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம்ன்றதுல ஒன்னா இணைக்கும் போது மேரேஜ்ல மேரேஜ் இஸ் அ கவனன்ட், கல்யாணம்ன்றது ஒரு உடன்படிக்கை, ஆண்டவருக்கு முன்பதாக செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த மனைவியை கடைசி வரைக்கும், ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, எனக்கு கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் வியாதி வந்தாலும் சுகமா இருந்தாலும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும், மூணு மாசம் அணி மூணுக்கு மாத்திரம் இல்லை, மூணு வருஷம் இல்லை பத்து, மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் அவளை அன்பு செஞ்சு நான் பார்த்தேன். கவனன்ட் தேவனுக்கு முன்பதாக செய்த கவனன்ட் இல்லைங்களா. அந்த கவனன்ட்ல நீ எப்படி இருக்கிற பாருங்களேன், அவர் எப்படி சொல்றாரு மல்கியால, மல்கியா 2:13. வந்து சர்ச்சுக்கு வராங்களா, ஐயோ ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, குடும்ப கஷ்டம் ஆண்டவரே, பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கல ஆண்டவரே, அந்த வருமான கஷ்டம் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த முடியல ஆண்டவரே, ரொம்ப ப்ராப்ளம் ஆண்டவரே, கண்ணீரனால பலிபீடத்தை நிரப்புறாங்களாம், அழுகுறாங்களாம், பாரப்படுறாங்களாம், அவ்வளோ இருக்குது ஆண்டவரேன்னு. எவ்வளோ ஃப்ளட்டுன்னா யோசிச்சு பாருங்களேன், பலிபீடமே ரொம்பி போச்சான், அவங்க அழுது பக்கெட் பக்கெட்டா பிடிக்கலாம் பாவம் கண்ணீர், அந்த அளவுக்கு அழுகுறாங்களாம். அவரு என்ன சொல்றாரு பாருங்க,
எனக்கு
முன்பதாக நீ திருமணம் தேவன் இணைத்தது, நான் நீக்கா கல்யாணம் பண்ணிட்டது இல்ல, நீயா கண்டுபிடிச்சது இல்லை கல்யாணம், நான் கண்டுபிடிச்சி பராமரிப்பில் உங்க ரெண்டு பேரையும் நான் இணைத்திருக்கிறேன், உன் இள வயது மனைவி அப்படின்னு ஞாபகப்படுத்துற, இளம் வயதுல என்னன்னா பேசுன, கண்ணே மணியே அழகேன்னு என்னன்னா பேசுன, உன் இள வயது மனைவி இப்போ வயசாகி போய் அவளை மோசமா நடத்துறியா, அவளை கேவலமா நடத்துறியா, அவகிட்ட உண்மை இல்லாம இருக்கிறியா, அவகிட்ட நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்கிறியா, அதெல்லாம் வீட்டில் குடும்பத்தில் நீ ஒழுங்கில்ல, மனைவியை நீ சரியாக பார்த்துக்கல, ஆனால் ஆலயத்தில் வந்து அதெல்லாம் குறையில, ஆடுறா பூசாரின்னு வந்து ட்ராமா போட்டுக்கு, ஏன் கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், டிவைன் இன்ஸ்டிடியூஷன் குடும்பம், தெய்வீக அமைப்பானது குடும்பம், நான் ஏற்படுத்தின குடும்பம், அந்த குடும்பத்தில் உன்னையும் அவளையும் இணைத்திருக்கிறேன், நீ புருஷனாக இருந்து நீ செய்ய வேண்டிய கடமைகளை அவளுக்கு செஞ்சியா, அன்பு கூர்ந்தியா, கவனிச்சியா, அதெல்லாம் செய்யலை, அவளை வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு அவளை கண்டுக்காம கொஞ்சம் அன்பு கூட காட்டாமல் இங்கே வந்து ஒப்பாரி வச்சுன்னா உனக்கு தயவு காமிச்சு உன்னை ஜபத்தை நான் கேட்பனா அப்படின்றார். எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், என்ன குத்துது அது, எத்தனை பேர் இருக்கிறோம், என்னை குத்தாமல் உங்களுக்கு நான் பேச மாட்டேன், ஞாபகம் இருக்குதா நம்ம பண்ண உடன்படிக்கை, மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் எவ்வளோ கிருபை நமக்கு தேவை, எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறோம் அந்த கவனன்ட்ல, அது டிவைன் இன்ஸ்டியூஷன். சில பேர் சொல்லியிருக்கிறேன் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் குடும்ப கஷ்டம் அந்த பிரச்சனை எதுவும் அதெல்லாம் செய்யறீங்க, ஆண்டவர் இதில் பதில் சொல்கிறா இருப்பாருங்க, இளவயது மனைவிக்கு நீ உண்மையாக இருந்திருக்கிறியா, அது ஃபேத்ஃபுல், தகப்பன் தாயை பிரிந்து அவளோடு இசைந்து அவளை நேசித்து உண்மையாக இருந்திருக்கிறியா, அந்த டியூட்டிஸ் டிவைன் இன்ஸ்டிடியூஷன் போது அந்த இன்ஸ்டிடியூஷன் தலைவர் அவரு, அந்த தலைவர் இருந்தாங்கன்னா அந்த டிவைன் இன்ஸ்டிடியூஷன்ல ஆகிற செலவு அதுல ஆகிற இதெல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார், எல்லா தேவைகளும் அவர் தான் நிறைவேற்றுவார். ஏன் சில நேரத்தில் அடிக்கிறாரு அலமோத வைக்கிறாரு இதெல்லாம் சிக்ஷை கொடுக்கிறாருன்னா நீ உன் கடமையில சரியில்லை, நீ புருஷனா இருக்க வேண்டிய கடமைகளை நீ சரியா இல்லாததுனால தான் ஒரு உழுது உழுது அடி. அதே வைஃபுக்கும் பொருந்தும், வைஃபும் என்ன சொன்ன, நீ கல்யாண டைம்ல எல்லாரும் முன்னாடி என் புருஷனுக்கு நான் அடங்கி அடங்கி இருப்பேன் இல்லைங்களா, அவரோடு அடங்கி அவளோடு இசைந்து நான் இருப்பேன், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு அடங்குறதே இல்லை, என் இஷ்டம் என் விருப்பம் என் சுதந்திரத்தில் அவர் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு அதிகாரத்துக்கு நான் அடங்கி இல்லைன்னா ஆண்டவர் உன்னையும் தண்டிப்பார். உன் பிள்ளைங்க உனக்கு அடங்காது, அது அடங்காத குடும்பமாகவே மாறிப்போம், ஏன் அதில் அதிகாரம் இல்லை, ஒரு அதிகாரத்துக்கு மனைவி அடங்கி அதில் முன்மாதிரி காமிச்சிருந்தா தானே அந்த அடங்குதில் பிள்ளைங்க பார்த்து நடக்கும், அந்த குடும்பமே அடங்காத குடும்பமாக போய் சிச்சையோடு சிச்சையாக குடும்பமே கெட்டு போய் ஏன் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க. மனைவி தன் கடமையை செய்கிறதில்ல, அந்த உடன்படிக்கையை மறந்து போனால் அந்த உடன்படிக்கையின்படி நடக்கிறதுல, புருஷன் தன் உடன்படிக்கை நடக்கிறதுல வருது குடும்பம் நல்லா வருது. அந்த குடும்பத்தோடு வந்து இங்கே ஒப்பாரி வச்சு பலிபீடத்தில் நம்ம கண்ணீரா கொட்டி ஆண்டவரே எங்களுக்கு கிருப கொடுங்க, ஏன் இது அது இதுன்னு நம்ம கொட்டுறோம். இந்த பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் பாவம் செய்கிறோம், சர்ச்சுக்கு வர்றதுல பாவம் செய்கிறோம், வந்து பாடுறதுல பாவம் செய்கிறோம், தனிப்பட்ட ரகசியத்துலையும் பாவம். இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தா எப்படிங்க கம்யூனியன் பிளஸ்ஸிங்காக இருக்கும்? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை நீயே தச்சோதித்துப்பார். பராமரிப்பு நம்மளை பார்த்து முறைக்குதே, ஓகே இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இவ்வளோ தொந்தரவுகள் வருது, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் அநேக நித்திரையும் அடைஞ்சிருக்கிறார்கள், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்த்து தச்சோதித்து ஐயா நம்ம மன்னிங்க. ஒருத்தருக்கு நான் பார்த்து சொன்னேன், உங்கள் காலையாவது விடுகிறேன், என்னை மன்னிங்க. அவங்க அந்த தாழ்மை இருக்கா, நம்மளே நொறுங்கி போய் வணங்கி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் அப்படி ஆகிறோமா? கம்யூனியனுக்கு அப்படித்தான் அங்கே வரணும். இந்த பரிசுத்த பந்தி இல்லையா, நம்ம எப்படி வரோம்? எவ்வளோ குறை, எவ்வளோ பாவம், எவ்வளோ பாவம் குடும்பத்தில் செஞ்சுக்கிட்டு இங்கே புருஷன் மனைவி கடமைகளை செய்யறதில்ல, புருஷன் கடமைகளை செய்யறதில்ல, புருஷனுக்கு அடங்குறதில்ல, புருஷனும் வயசை நேசிக்கிறதுல சொல்கிற மாதிரி நேசிக்கிறதில்ல. அப்படி அது குடும்பம், அது ஒரு குடும்பம், தெய்வீக குடும்பம். அதில் கொடுக்குறாரு அடி, பிள்ளைகள் மூலமாகவே சில நேரத்தில் சுவிச்சிக்கிறாரு இல்லைங்களா, சுவிச்சைகளாக வருது. எப்படியா தொடர்ந்து போனால் தெரிஞ்சோம் செய்கிற பாவம்ன்றதுக்கு அதுக்கு பெரிய சுவிச்சர், தெரிஞ்சோம் செய்கிற பாவம். ஆகவே இதெல்லாம் நம்ம தச்சோதித்து ஆண்டவரே எங்களை மன்னியும், இதெல்லாம் நாங்கள் பாவம் செஞ்சுருக்குறோம், இதெல்லாம் வர முடியாது, இதெல்லாம் எனக்கு குட்டி காமிச்சிருக்கிறீங்க, நான் இனிமேல் திருந்தி வாழப்போகிறேன், என் மேலே இறக்கம் காட்டும், என் ஜபத்தை கேளு மாட்டவரே அப்படின்னு ஒரு குண்ட இருதயத்தோடு ஜபம் பண்ணி நம்மளை சோதிச்சு நம்ம பண்ணிக்கு வரும் ஜபம் பண்ணும். அருமையான ஆண்டவரே, இந்த வேலையிலையும் எங்களை நாங்கள் தச்சோதிக்கிற வழியை சில காரியங்களை எங்களை தச்சோதித்து பார்த்தோம் அப்பா. எங்கனாலேயே பாவி மனிதர்கள் எங்களையே எங்களை பார்க்க சகிக்க மாட்டேங்குது. எப்படி ஆண்டவரே எல்லாம் அறிந்து எங்களுடைய அகோர சீர்கெட்டும் அறிந்து உங்களுடைய பந்திலெல்லாம் நாங்கள் பரிசுத்த கைகள் அசுத்த கைகளோடு பந்தியில் கலந்துக்க வரோம், ஆனாலும் கிருபையாக இருந்து பொறுத்து வருகிறீங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுக்கு இறக்கம் காமியும், எங்கள் பாவங்களை மன்னித்து தேவரீர் கீழ்ப்படிதலோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை அளிக்கிற கிருபையின் சாதனமாக இந்த பந்தி இருக்க ஆசீர்வதியும் அப்பா. எவ்வளோ உண்மை ஆண்டவரே, நாங்கள் தச்சோதித்து இதில் வரணும், எவ்வளோ உண்மை பாவம் எங்களை எப்படி குருடாக்கி விடுகிறது, எல்லா வகையிலையும் பாவத்தில் மூழ்கி சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கிறோம், பல வகையில் நாங்கள் பாவம் செஞ்சுருக்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் இன்னமே திருந்தி வாழ்கிற மக்களாக, மாறி வாழுகிற சபையாக, திருந்தி வாழ்கிற குடும்பமாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக காக்கிற குடும்பங்களாக, சபையாக, ரகசிய வாழ்க்கையில் ரகசிய பாவங்களை செய்து யாருமே காண மாட்டார்கள் என்று எங்களை நாங்களே வஞ்சித்து கொண்டு வாழ்க்கைக்கு அழித்து கொள்ளாதபடிக்கு ரகசிய ஜப வாழ்க்கையிலும் கிடைக்கிற நேரங்களில் உங்களுடைய வேதத்தை வாசித்து முன்னேற சங்கீதம் ஒன்று மனுஷன் மாதிரி மாற உதவி செய்யும் கிருபை பாராட்டும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.